நேசமுள்ள உங்களோடு மென்மையான நட்புடன் நாள் முழுதும் நாங்கள்
கற்பனை கொட்டி குவிப்பேன், இங்கே அந்த கம்பனை வம்பு கிழப்பேன். வர்ணித்து பாடும் கவிஞன் நான், வண்ணங்கள் தீட்டும் கலைஞன் நான், சிந்தனை தேரில் ஏறியே சுற்றிட ஏங்கும்
தமிழ் ஒலிபரப்பு கொடு தாபனத்தின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு.
வணக்கம் நேயர்களே, தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வாயிலாக மணக்குயில் காமதேனின் வாசலை திறக்கும் போதே புரிந்து விடுகிறது இது பழையதா அல்லது புதியதா என்று. மேலத்திய நாடுகளில் இருக்கின்ற காமதேனு, வீட்டுக்கு வீடு இருக்கின்ற காமதேனு, வேறொன்றுமில்லை, குளிர்சாதன பெட்டிதான். கேட்டதெல்லாம் தரும், என்ன கொஞ்சம் பணசா இருக்கும். இரண்டாயிரத்தி 2012 ஜனவரி மாதம் 4 நாள் இந்த ஆண்டின் முதலாம் நிகழ்ச்சி. அப்பாட, குளிர்சாதன பெட்டியினுடைய கதவை திறக்கின்ற பொழுதே ஓரளவுக்கு புரிந்துவிடும், இது பணசுதான் என்று. அடுப்பிலிருந்து நேரடியாக வந்தால் அதுவும் புதுசு என்று சொல்ல முடியாது. அப்போதைக்கு சூடாக்குவதற்கு அடுப்புக்கு சென்றிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்ப்பது போல இது ஒரு தொடர் நாடகம் அல்ல. வார வாரம் வந்து உங்களை மகிழ்விப்பதற்கு, ஏற்கனவே கூறியது போல இது எனக்காக நான் ஒலிபரப்பு செய்கின்ற நிகழ்ச்சி. அதற்கென்று ஒரு எண்ணம், ஒரு மோட் வரும், வரும்போது வரும். இந்த ஆண்டின் முதல் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி பற்றி அவ்வப்போது விமர்சனம் செய்கின்ற நேயர்களுக்காக முதலில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் வேறு ஒன்று மல்லை, அவர்கள் தருகின்ற நல்ல உற்சாகம்தான். கேட்டேன் கேட்டேன் என்று சொல்கின்ற அந்த குரல்கள் தருகின்ற இனிமையான ஒத்தடங்கள் தான் நிகழ்ச்சியை மேலும் மேலும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்க தோன்றுகிறது. நினைப்பது எல்லாம் நடப்பது இல்லைதானே. நாங்கள் நினைக்க தெய்வம் வேறொன்று நினைக்கும். இது எழுதி வைத்து வானொலிக்கு எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்வு என்றால் நிச்சயமாக வாரத்தில் ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்து எழுதி அதை வாசித்து விட்டு போகலாம். இது அப்படி அல்ல. இது எந்த விதமான எழுத்து கணக்கும் இல்லாமல் வானொலிக்கு நேரடியாக அரிதாரம் பூசாமல் வருகின்ற ஒரு நிகழ்ச்சி. எனும் சுருக்கமாக சொல்ல போனால், கிராமத்து வீடுகளில் அதிகாலையில் சென்று மணப்பெண்ணை பார்ப்பது போல எந்த விதமான ஒப்பனையும் இல்லாமல் பார்ப்பது. பெண்களின் அழகு காலையில் நித்திரை விட்டு எழுந்து வரும்போது பார்க்க வேண்டும். நித்திரை விட்டு எழுந்து வருகின்ற போது பார்க்கின்ற அந்த அழகுதான் உண்மையான ஒரிஜினல். மற்றவையெல்லாம் அரிதாரம் பூசி மிளகி. அதனால்தான் காலை எழுந்தவுடன் யாருடைய கண்ணிலும் தெறியாமல் நேரடியாக அவர்கள் குளியல் அறைக்கு சென்று விடுகிறார்கள். அவர்கள் தங்களை தாங்களே கண்ணாடியில் பார்ப்பதில்லை. என்ன ஒரு பயன்தான்! ஆகவே எந்தவிதமான அரிதாரமும் இல்லாமல் வருகின்ற இவ்வாறான நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் வரும் என்று எதிர்பார்ப்பது கொஞ்சம் சிரமமான காரியம். நம்மை பற்றி, நம்மை சுற்றி இருக்கின்றவைகளை பற்றி, நமது சமூகத்தை பற்றி, நம்முடைய தேசத்தை பற்றி, நமது உலகத்தை பற்றி வெவ்வேறுபட்ட சிந்தனை தளங்களில் இருந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவர் சிந்திப்பார்கள். வெட்கத்தை விட்டு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, சில உண்மைகள் இனிக்கும். இந்த உண்மைகளை வாய்விட்டு சொல்ல முடியாது. ரகசியமாக எங்களுக்குள் அழுது, எங்களுக்குள் கண்ணீர் சிந்தி, எங்களுக்குள் அதை மௌனித்து, எங்களுக்குள்ளேயே அவற்றை ஒழித்து வைப்பதுதான் உண்மையான விடயமாகிவிடுகிறது. வெளியே சொல்ல முடியாதவை. கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட தாபனத்தின் வாயிலாக மனக்குயில் கேட்கிறோம். மனம் விட்டு சொல்வதனால் பல்வேறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு மனம் விட்டு சொல்வதனால் சில விடயங்கள் நமது மனதை கொஞ்சம் வருடி செல்கின்ற பொழுது மலைக்கும். உண்மையை வெளியே சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மை சொல்பவர்களுக்கு குடும்பத்தில் எங்குமே ஆதரவு இருக்காது. அத்தான் வருகிறாரடி படலையை சாத்து, அவர் வாரா நீங்க வெளில பேசாம இருங்கோ, வாராவாக்கும், நாங்கள் பிறகு கதைப்போம். இப்படி உண்மைகளை மறைத்து மற்றவர்களுக்கு உண்மையான விடயங்களை சொல்ல முடியாதவர்கள் தான் நமது வீட்டில் இருந்து, நமது சமூகத்தில் இருந்து, நமது இனம் வரை இருக்கிறார்கள். எங்கள் சமூகத்தில் அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய அறிவாளிகள் இருக்கிறார்கள். தாயகத்தில் இருந்தால் என்ன, புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்தால் என்ன, நிறைய அறிவாளிகள் இருக்கிறார்கள். கெட்டிக்காரர்கள் இருக்கிறார்கள், திறமைசாலிகள் இருக்கிறார்கள், சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டவர்கள் இருக்கிறார்கள், சமூகத்தை பார்த்து கண்ணீர் விடுகின்றவர்கள் இருக்கிறார்கள். என்ன, எங்களிடம் இல்லாதவர்கள் சிந்தனையாளர்கள் தான். எங்களிடம் இல்லாதவர்கள் நல்ல சிந்தனையாளர்கள். இப்பொழுது இல்ல, இன்னும் 20 வருடங்களின் பிற்பாடு, இன்னும் 50 வருடங்களின் பின் இப்படித்தான் நாங்கள் இருக்க போகிறோம், இப்பொழுதே எங்களை மாற்றிவிட வேண்டும் என்று சிந்தித்து செயலாற்றக்கூடிய சிந்தனையாளர்கள் எங்களிடம் இல்லை என்பதுதான் எங்களுடைய அவலம். இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகளாகட்டும், தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அல்லது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்றவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நமக்குள் ஒரு சிந்தனையாளர் இல்லை, சிந்தித்து இன்னும் 20 ஆண்டுகளின் பின்னர் என்ன நடைபெறப்போகிறது என்பதை முன்கூட்டியே சொல்லி சமூகத்தை வழிநடத்தக்கூடிய சிந்தனையாளர்கள் இல்லை என்பதுதான் இந்த அவலம். மாட்டு வண்டி சவாரியில் மாடுகளை கலைக்கின்ற வண்டிக்காரன் தோரணையில் சவாரி செய்வதற்கு இருக்கின்ற உற்சாகம், சிந்தித்து இந்த வண்டிலை எந்த இடத்தில் ஒழித்து திருப்பி சமூகத்தை வழிநடத்தக்கூடிய சிந்தனையாளர்கள் இல்லை என்றுதான் தமிழ் இனத்திற்கு மிகப்பெரிய அவலம். இந்த அமலத்திலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த 2012 இந்த முதல் மாதத்தில் இந்த முதல் நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒரு சிந்தனையாளரை தா என்று நீங்கள் எல்லோரிடமும் இறைவனிடம் கேட்டுக்கொள்ளலாம். மனுக்குயில்
சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் வந்தால் அழுகை வரும். சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் வந்தால் அழுகை வரும். சென்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழே. சென்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழே. சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் வந்தால் அழுகை வரும்.
நம்முடன் இருக்கின்ற அறிவுசால் அரசியல்வாதிகளும் எங்கள் மீது சமாறு செய்கின்ற அரசியல் தலைவர்களும் சாத்திரக்காரர்களை விட மிக கேவலமானவர்கள். கடந்த காலங்களே மிக இலகுவாக சொல்கின்ற சாத்திரக்காரர்கள் போல கடந்த காலத்தை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கின்ற சாத்திரக்காரர்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்னும் தெரிந்து கொள்ளாத சிந்தனை இல்லாத இந்த அரசியல்வாதிகளோடுதான் நாம் பயணிக்கின்றோம். ஆரம்பமே அரசியலாகிவிட்டதோ? நீங்கள் உட்கார்ந்து இந்த ஆண்டின் தேவை என்னவென்று கிணதி கணக்கு கூட்டி பார்த்து நமக்கு இப்பொழுது என்ன தேவைப்படுகிறது என்று பார்த்தால், அறிவாளிகள் அல்ல, திறமைசாலிகள் அல்ல, நல்ல சிந்தனையாளர்கள். இன்னும் 20 ஆண்டுகளில் நாம் எப்படி இருக்கப் போகிறோம் என்று சிந்தித்து வழிநடத்தக்கூடிய சிந்தனையாளர்கள் அவர்கள் இருந்தால் போதும், எல்லோரும் பிழைத்துக் கொள்ளலாம்.
சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் வந்தால் தனிலே திரியும் பறவை மிருகமெல்லாம் வனம் தனிலே திரியும் பறவை மிருகமெல்லாம் வயிற்று பசியாலே வாடி மடிவதில்லை வயிற்று பசியாலே வாடி மடிவதில்லை மனதிலே சிறந்தவனாம் மண்ணிலே உயர்ந்தவனாம் மனிதனை நினைத்தாலே மாபெரும் வெட்கமடா சிந்தித்தால் சிரிப்பு வரும் மனம் வந்தால் அழுகை வரும் தென்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழ்வே சிந்தித்தால் சிரிப்பு
இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் நான்காம் நாள் இந்த ஆண்டின் முதலாம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஒலிபரப்பாகாமல் மீள் ஒலிபரப்பு நடைபெறுகின்ற போதெல்லாம் தொலைநகர்கள் வாயிலாக SMS டெக்ஸ்ட் மூலமாக இமெயில் வாயிலாக நிறையும் குறையும் வாயிலாக நிகழ்ச்சி பற்றி எந்தவிதமான சலிப்பும் இல்லாமல் மீண்டும் கேட்கும் போன்ற பொழுது ஒரு புதுவிதமான மாற்றம் இருக்கிறது என்பதை தெரிவித்து நிகழ்ச்சி இல்லையே என்ற ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தாமல் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக ஒன்று இல்லாவிட்டால் அது எதுவாக இருந்தால் என்ன, காதலாக இருந்தால் என்ன, நட்பாக இருந்தால் என்ன, சகோதர பாசமாக இருந்தால் என்ன, குடும்ப உறவாக இருந்தால் என்ன, தொடர்ச்சியான ஒரு தொடர்பு இல்லாமல் விட்டால் வாழ்க்கை சித்துப்போம் அறுந்துப்போம். அந்த வகையில் முழு உற்சாகம் தந்த அத்தனை நேயர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவிக்கலாம். மாற்றம்தானே மாறாத ஒன்று, இப்பொழுதும் மாறிக்கொண்டிருக்கின்ற உலகத்தில் விடுமுறைக்காக குழந்தைகளை வீட்டில் விட்டுவிட்டு வெளியே சென்று வருகின்ற பெற்றோர்கள் படும் அவலத்தை அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வீட்டில் வந்தவுடன் அவர்கள் தருகின்ற ஒவ்வொரு விதமான புகார்களையும் கேட்கின்ற பொழுது ஏன் வெளியில் சென்றோம், ஏன் இந்த விடுமுறையை கழித்தோம் என்று ஒரு எண்ணம் வரும். எல்லோருக்கும் தங்கள் தங்கள் பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அது யாராக இருந்தால் என்ன, அரசாங்கமாக இருந்தால் என்ன, ஒரு நாடாக இருந்தால் என்ன, ஒரு இனமாக இருந்தால் என்ன, அல்லது ஒரு குடும்பமாக இருந்தால் என்ன. ஒன்றும் இல்லை என்று வாழ்க்கையை நொந்து கொள்கின்றவர்கள் வாழ்க்கை விவரணங்கள் அறியாதவர்கள் என்றுதான் எண்ணத் தோன்றும். நாலு பத்து நாட்டை பார்த்து, நாலுபத்து இனத்தை பார்த்து, நாலுபத்து விடயங்களை அறிந்து பார்த்தாலே அடடா நான் நல்லா இருக்கிறேன் என்று எண்ண தோன்றிவிடும். நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் யாராவது சைனா சீனா பக்கம் போயிருந்தீர்கள் என்றால் சீன மக்களுடைய வாழ்க்கை பார்க்கின்ற பொழுது அட நாம எங்கே இருக்கிறோம் என்று எண்ண தோன்றும். சீனாவிலும் ஒரு தொழிற்சாலையில் ஏறக்குறைய 3000 பேர் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த தொழிற்சாலையை சுற்றி பார்த்து வந்த பொழுது அந்த தொழிற்சாலையிலேயே அவர்கள் உறங்கி அங்கேயே வேலை பார்க்கிறார்கள் என்று தெரிய வந்தது. ஏறக்குறைய 3000 பேர் தொழில் பார்க்கின்ற அந்த தொழிற்சாலையில் 1000 படுக்கை 1000 கட்டில்கள் தான் இருக்கின்றன. என்னோடு வந்த பெண்மணியிடம் கேட்டேன், 3000 பேர் வேலை செய்கிறார்கள், 1000 கட்டில்கள் தானே இருக்கிறது, இது எவ்வாறு சாத்தியமாகிறது என்று. அந்த பெண் சொன்னார், 1000 பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு கட்டில் தேவையில்லை. 1000 பேர் வேறு விதமான வேலைகளில் இருப்பார்கள், ஷாப்பிங், பொழுதுபோக்கு, தங்களுடைய உடற்பயிற்சி என்று வெவ்வேறு வேலைகளில் இருப்பார்கள். 1000 பேர் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு கட்டிலுக்கும் பக்கத்தில் 3 அறைகள் கொண்ட ஒரு பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டிக்குள் அவர்களுடைய உடைகள் இருக்கும். ஒருவர் படுக்கையில் இருந்து இறங்க, மற்றவர் அதே படுக்கையில் ஏறிக்கொள்கிறார். அவர்களிடம் பேசி பார்த்தால் கனடா என்று ஒரு தேசம் இருப்பதே அவர்களுக்கு தெரிவதில்லை. உலகம் எவ்வாறு இயங்குகிறது என்பது கூட நிறைய பேருக்கு தெரியவில்லை. வேலை வேலை வேலை. இந்த 1000 படுக்கையில் இருப்பவர்களுக்கும் ஏதாவது ஒரு நோய் வந்தால் எல்லோருவருக்கும் தொற்றிவிடுமே என்று நான் கேட்டேன். அந்த பெண் சொன்னார், அதற்கு பிரத்யேகமாக 50 படுக்கைகள் இருக்கிறது. அவர்களுக்கு ஏதாவது நோய் வந்தால் அந்த 50 பேரும் இவர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டு விடுவார்கள், அவர்கள் தனியாக தூங்குவார்கள் என்று. மேலத்தைய நாடுகளில் வசிக்கின்ற, கனடா போன்ற புண்ணிய பூமியில் வாழ்கின்ற நமக்கு கொழுப்பு ஜாஸ்தியாகிவிட்டது. அதனால்தான் இருக்கின்ற வாழ்க்கையை விட்டு இல்லாத வாழ்க்கையை பற்றி ஏங்கி ஏங்கி இருக்கிறதை கோட்டை விட்டீர்கள் போங்கள். இந்த நிகழ்ச்சியை கொண்டு செலுத்துகின்ற கடமை எனக்கு இல்லை, இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற கடமையும் உங்களுக்கு இல்லை. தப்பித்தவர் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தார். 2012 ஆண்டு ஜனவரி மாதம் 4 நாள் உட்கார்ந்து ஜோசித்து பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இல்லை என்று நீங்கள் நினைத்தால், உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்றால் ஒன்றுமில்லை, உங்களுக்கு அறிவு கூர்மை கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான். சந்தோஷமாக இருப்பதற்கும் அறிவு தேவைப்படுகிறது. அறிவு என்பது புத்தக அறிவில்லை. உலகத்தை பார்த்து, உலக நாடுகளை பார்த்து, உலக மக்களை பார்த்து, மற்றவருடைய வாழ்க்கையிலிருந்து நமது வாழ்க்கை எவ்வளவு உயர்வாக இருக்கிறது என்று எண்ணி பார்த்தாலே சந்தோஷம் காலுக்குள் வந்து விடுகிறது. என்னவோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஒன்றுமில்லை, யாரையும் பார்த்து நான் வெறுப்பேற்றிக் கொள்வதில்லை. எனக்கு கீழே இருப்பவரை பற்றி நான் பார்ப்பதும் இல்லை, எனக்கு மேலே இருப்பவர்களை பற்றி நான் பார்ப்பதும் இல்லை, என்னை மட்டும் நான் பார்த்துக் கொள்வேன், அவ்வளவுதான். இந்த வாழ்க்கையை தந்த கடவுள் ஒரு நாள் உங்களிடம் வந்தால்
மலமா கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாரா, கண்ணில் கண்ட மனிதனை எல்லாம் நலமா என்றாரா.
இந்திய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வாயிலாக மனக்குயில் கேட்கிறோம். 2012 ஆண்டு ஜனவரி மாதம் 4 நாள் ஆரம்பத்தில் கனடாவுக்கு வந்து பேருந்துகளில் போகின்ற காலத்தில் பேருந்து மாறி ஏறி வெவ்வேறு இடங்களில் இறங்கி பின்னர் சரியான பேருந்தை பிடித்து சரியான இடத்துக்கு போனவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். பிற்பாடு வாகனம் எடுத்து பெருந்தெருக்களில் ஓடுகின்ற பொழுது ஒவ்வொரு எக்ஸிட்டையும் மாறி ஓடி பிற்பாடு எப்படி அப்படியெல்லாம் ஓடி வந்து மீண்டும் பெருந்தெருவில் ஏறி சரியான இடத்தை அடைவதற்கு திக்கி திணறி இருந்தவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் ஜிபிஎஸ் வந்துடுது, குளோபல் பொசிஷன் சிஸ்டமா, அது சொல்லும், நீங்க உங்கள் பாட்டில் போகலாம். ஆனால் அதற்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் தான் ஒவ்வொரு தெருக்களையும் தேடி கண்டுபிடித்து இடம் தேடி அலைந்து கண்டுபிடித்தோம். இப்பொழுதும் புதிதாக வருகின்ற தெருவீதிகளை ஜிபிஎஸ் கண்டுபிடிக்காது, நாம தான் இறங்கி தேடவேணும். கொஞ்சம் திரும்பி பார்த்தால் வாழ்க்கையும் அப்படித்தான். அப்பா அம்மா சொத்து தேடி வைத்தவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கின்ற வாழ்க்கையும் பார்த்திருப்பீர்கள். ஏதாவது காப்புறுதி கிடைத்து அதிலே மிதந்தவர்களையும் பார்த்திருப்பீர்கள். இல்ல அப்படி இப்படி ஏதாவது ஒரு சீட்டை முறித்து வாழ்க்கையில் மிதந்தவர்களையும் பார்த்திருப்பீர்கள். யாருக்காவது தொப்பி போட்டு பணத்தை கையாடி வாழ்க்கையில் நகர்ந்தவர்களையும் பார்த்திருப்பீர்கள். வரும்போது இங்கே பணத்தோடு வந்தவர்களையும் பார்த்திருப்பீர்கள். எல்லோருக்கும் வெவ்வேறு விதமான வாழ்க்கை தான், எல்லோருக்கும் ஒரு மாதிரியான வாழ்க்கை இல்லைதான். ஔவையார் சொன்னார், இளமையில் வறுமை கொடிது என்று. நிறைய பேர் ஒரு காலத்தில் வறுமையாக இருந்து இன்னொரு காலத்தில் சகல வசதிகளோடும் இருந்திருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு சூழ்நிலையில் வறுமை நம்மோடு பேசியிருக்கிறது. அந்த வறுமையை நினைத்து நினைத்து இப்பொழுது அதே வறுமைக்கு மீண்டும் போய்விடுமோ என்று இந்த செல்வத்தை அடைகாக்கின்ற சீமாட்டிகள் சீமான்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிதான் என்று பேசலாம். ஏதோ ஒரு காலத்தில் வறுமையாக இருந்து விட்டேன் என்று வருகின்ற பணத்தை எல்லாம் சேமித்து அடைகாக்கின்ற சில அடைக்கோழிகள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் வாழ்க்கையை இன்னும் அனுபவிக்காதவர்கள். ஏதோ ஒரு காலத்தில் நாங்கள் வறுமையாக இருந்து விட்டோம், மீண்டும் அந்த நிலைக்கு போகக்கூடாது என்பதற்காக கடவுள் இந்த பணத்தை தந்தால் அந்த பணம் உங்கள் வங்கியில் இருப்பு மட்டும்தான். அதை அனுபவிக்கவில்லை என்றால் எப்பொழுதும் உங்களுக்கு வறுமைதான் சொந்தம். இளமையில் அனுபவிக்காத அந்த செல்வம் முதுமையில் வந்தால், அந்த முதுமையில் அனுபவிக்காமல் வறுமையை அனுபவிக்கின்ற கொடுமை இருக்கிறதல்ல, அது எல்லாவற்றையும் மிகப்பெரிய கொடுமை. அப்பொழுது இல்லாமல் வறுமை, இப்பொழுது இருந்தும் வறுமை. வாழ்க்கைக்கு காலம் இல்லை, அது மூன்று நேர உணவுகள் போல. பசி என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கிறதோ அதே மாதிரிதான் வாழ்க்கையும். காலையில் ஒரு பசி, மதியம் ஒரு பசி, இரவு இன்னொரு பசி. பசி மூன்றும் ஒன்றுதான், ஆனால் சாப்பாடுகள் மட்டும் வெவ்வேறு. வாழ்க்கையும் அப்படித்தான். வயது வெவ்வேறாக இருக்கலாம், அனுபவிக்கப்புகள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் வறுமையை நினைத்து மழைமை போல் வறுமையில் இருந்து விடாதே. இப்பொழுது இருக்கின்ற இந்த காலத்திற்கு உகந்த ஒரு உணவு உனக்காக கிடைக்கும். காலையில் உணவு அருந்தவில்லையே என்பதற்காக மதியம் அருந்தாமல் அதை இரவுக்கு வைத்து விடாதே.
எங்கே போயிடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். எங்க மனசை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும், கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும். கடமையின் வழியே நின்றிருப்போம், கடமையின் வழியே நின்றிருப்போம். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மறைத்து வைப்பார். பொறுத்தவர் எல்லாம் பொங்கி எழுந்தே மூடிய கண்களை திறந்து வைப்பார். பொறுத்தவர் எல்லாம் பொங்கி எழுந்தே மூடிய கண்களை திறந்து வைப்பார். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். கவலைகள் நம்மை என்ன செய்யும். உழைப்பது ஒன்றே செயலன கொண்டால், உழைப்பது ஒன்றே செயலன கொண்டால் நடப்பது நலமாய் நடந்துவிடும், நடப்பது நலமாய் நடந்துவிடும். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். எங்கே போய்விடும் காலம்.
எல்லோருக்கும் இருக்கின்ற உணர்வு எல்லோருக்கும் இருப்பதில்லை. அது கிட்டத்தட்ட உரைப்பு மாதிரி. எல்லோருக்கும் ஒரே விதமான உரைப்பு எவ்வாறு ஒத்துக்கொள்ள மாட்டாதோ அப்படித்தான் உணர்வுகளும். எல்லோருக்கும் ஒரே விதமான உணர்வுகள் இருப்பதில்லை. பெரும்பாலானவர்கள் திருமணமாகி நமது சமூகத்தில் எங்களுக்கு மேலே இருப்பவர்கள் அல்லது எங்களை வயதை ஒத்தவர்கள் இழுத்து 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 கொண்டே போவார்கள். இந்த டிவோர்ஸ் என்றது ரொம்ப சிக்கலான ஒரு வார்த்தை. ஆனால் இப்ப நமது இளம் சமூகத்திற்கு அப்படி அல்ல. அது ஏதோ காலையில் போய் ஷாப்பிங் செய்து மாலையில் மாத்திர மாதிரி ரொம்ப ஈஸி. ஒருவேளை யோசித்து பார்த்தால் அது சரி போலத்தான் தெரிகிறது. இழு இழுந்து இழுத்து கடைசியில் கைவிரத்திலும் பார்க்க வெள்ளனவே கைய வர்றது. இழு இழுந்து இழுத்து கடைசியில் ஒவ்வாமல் கைவிடுவதிலும் பார்க்க ஆரம்பத்தில் டக்கண்டு சொறியப்பா நமக்கு சரி வராது. மிக குறுகிய காலத்திலே முடிவெடுத்து வாழ்க்கையில் இருந்து தப்பித்துக் கொள்ளுதல். இன்றும் சில உணர்வுகள் சிலரோடு ஒத்துப்போகாமல் இருந்து அவர் அப்படித்தான் என்று கைவிட்டவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அவருக்கு சொல்லாதே அவர் கோபிப்பார். அவர் அப்படித்தான். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி அது அப்படித்தான் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். உண்மைதான், அது மாற்ற முடியாது. இறைவன் படைப்புகளில் இவை இலக்குவானவை, மாற்ற முடியாதவை. மாற்ற முடியாதவைதான். மாற்றப் போய் தோற்று போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அவர்களை நீங்கள் மாற்ற மாட்டீர்கள். இதற்கு ஒரு சுலபமான வழி இருக்கிறது. இந்த 2012 இதை ஒரு அளவு கையாண்டால் நாங்கள் சில வேளைகளில் வாழ்க்கையில் வெற்றியடைந்து விடலாம். உங்களுக்கு ஒரு நண்பர் இருப்பார், அல்லது அப்பா அம்மா, மாமா மாமி, சகோதரர்கள், மனைவி, காதலி, தங்கை, அக்கா, அண்ணன், மச்சான், மாமன், இப்படி நிறைய பேர் இருப்பார்கள். சிலர் திருத்தவே முடியாது என்று சொல்வார்கள். நீங்கள் ஏன் திருத்த போறீங்க? திருத்தாதீங்க. அவர்களுக்கு சொல்லி புரிய வைப்பது ஒரு இலக்குவான காரியம் அல்ல. ஒரு பெட்ரோலில் ஓடுகின்ற ஒரு காருக்கு எப்பொழுதாவது நீங்க டீசல் அடிச்சிருக்கிறீங்களா? இல்லை, அடிச்சா ஓடாதில்ல. ஒரு டீசல்ல ஒரு காருக்கு எப்பொழுதாவது நீங்க பெட்ரோல் கேஸ் அடிச்சிருக்கிறீங்களா? ஓடாதில்ல. அப்படித்தான் இதுவும் ஓடாது. அதனால நீங்கள் அதே மாதிரி வாகனத்தை மாற்றிக்கொள்வதுதான் இலகுவானது. அவரும் டீசலா, நாமளும் டீசல். நீங்க பெட்ரோலா, நாமளும் பெட்ரோல். முடிஞ்சதில்லை அலுவல். இதுதான் இவர்களை வெல்லுவதற்கு மிக இலகுவான வழி. ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு நண்பனிடம் அல்லது ஒரு உறவினரிடம் சில விஷயங்களை பேசி தீர்க்க முடியாது. ஏன்? குடும்பத்தில் ஒரு படத்தை ஒரு கணவன் ஒரு மனைவி, ஒரு மனைவி ஒரு கணவன், இரண்டு பேர் சேர்ந்து பார்க்க முடியாது. சேனல் மாத்திர பக்குவம் எல்லாருக்கும் இருக்கிறதா என்ன? எப்பொழுதாவது 10 குடும்பத்தில் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது யாரையாவது கேட்டு யாராவது சேனல் மாற்றுகிறார்களா என்ன? தனக்கு பிடித்தமானவற்றை மாற்றுகிறார், மாத்தாது என்று மற்றவர் கத்த, அப்படின்னா நீ அங்க போய்ப்பார் என்று தானே சொல்கிறோம். அப்படிதான், மாற்ற முடியாது. உணர்வுகளில் எல்லோருக்கும் ஒற்றுமையானவை அல்ல. அது எங்கேயாவது இருந்துவிட்டு ஒற்றுமையாக இருக்கும். ஒரே கவிதையை ஒரே மாதிரி ரசித்து, ஒரே உணர்வை ஒரே மாதிரியாக ருசித்து, ஒரே படத்தை ஒரே மாதிரியாக விமர்சித்து, ஒரே விடயத்தை ஒரே சொல்லில் இரண்டு பேரும் சொல்ல போய் நானும் அதைத்தானே நினைத்தேன் அப்பா என்று சொல்கின்றவர்கள் ரொம்ப குறைவுங்க. முரண்பாடுகளோடு தான் வாழ்க்கை நகர்கிறது. அப்படி புதிதாக ஒருவரை சந்தித்தால் வாழ்க்கையை இனிக்கும் தான். அப்படி சந்திக்கின்றவர்கள் நமக்கு இப்படி ஒருவர் கிடைக்கவில்லை என்ற ஒரு ஏக்கம் மனசுக்குள் வரும் தான். 4 கண்கள் 2 கண்களால் பார்க்கின்ற பார்வை, 2 மூளை ஒரே விதமாக சிந்திக்கின்ற சிந்தினை, ஒரே உரைப்பை 2 பேர் ருசிக்கின்ற அந்த பக்குவம் வாழ்க்கையில் எல்லோருக்குமே கிடைப்பதில்லை. அதற்குத்தான் டேட்டிங் செய்து பார்க்கிறோம். யாராவது நமக்குள் அப்படி வருகிறார்களா என்று ரொம்ப கஷ்டம். அளந்ததுதான் வாழ்க்கை. அந்த அளவை மாற்ற முடியாது. அந்த உணர்வையும் மாற்ற முடியாது. இன்னொரு பிறப்பு இருந்தால் ஒரே கவிதை, ஒரே படம், ஒரே சாப்பாடு, ஒரே சிந்தனை என்று கிடைக்கின்ற ஒருவரை இறைவா எனக்கு தா என்று கேட்டுவிட்டு இவர்களோடு இழுக்க வேண்டியதான்.
மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இரு காதில்லாத மனிதர் முன்னே பாடல் இசைத்தார், பாடல் இசைத்தார்.
கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், இரு காதிருந்தும் பாதியிலே பாட்டை முடித்தார், பாட்டை முடித்தார்.
இன்னும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இரண்டாயிரத்தி 2012 ஜனவரி மாதம் 4 நாள் இந்த ஆண்டின் முதலாவது நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்து விமர்சனம் செய்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். என்றும் அன்புடன் உங்களை நேசிக்கும் இளைய பாரதி.
தேசமுள்ள உங்களோடு மென்மையான நட்புடன் நாள் முழுதும் நாங்கள்
கற்பனை கொட்டி குவிப்பேன், இங்கே அந்த கம்பனை வம்பு கிழிப்பேன், வர்ணித்து பாடும் கவிஞன் நான், வண்ணங்கள் தீட்டும் கலைஞன் நான், சிந்தனை தேரில் ஏறியே சுற்றிட ஏங்கும் இளைஞன் நான்.
கனேடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு.